தென்றல் மார்ச் 2013 இதழில் நேப்பிள் எலினாயிலிருந்து அகிலா அவர்கள் எழுதியுள்ள பாசம் என்னும் சிறுகதை போட்டி கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தொலைக்காட்சியில் பேர்ஸ் வெர்சஸ் பேக்கர்ஸ் கேமை அலசி கொண்டிருந்தார்கள். ரொம்ப முக்கியம், காலையில உட்காந்தாச்சா போய் படிக்கிற வழிய பாரு. 9 வயது மகன் ரமேஷிடம் எரிந்து விழுந்தார் ரகு. அழுத்து கொண்டான் மகன். குமான் பண்ணினியா? எஸ் ஐ டிட், அலறினான் ரமேஷ். ராத்திரி முழுக்க போன்ல பேச வேண்டியது, காலையில கண்ணில் கிடைக்கிறவரை கடுப்பு அடிக்க வேண்டியது. போய் காப்பி குடிங்க. இது மனைவி சுசி. இன்னைக்கு வீட்டிலிருந்தே வேலையா? மீண்டும் சுசி. ஆமா உரு என்று பதிலளித்தார் ரகு. சரி, நான் கடைக்கு போய் இன்னைக்கு ரமேஷ் ஃபுட்பால் பார்ட்டிக்கு வேண்டியதை வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் லீலாவை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, லீலா இவர்கள் வீட்டு செல்ல பிராணி. போன வருடம் இந்தியா சென்றிருந்த பொழுது ரமேஷ் ஒரு தெருநாயை பார்த்து, டேட் இதை வீட்டுக்கு கொண்டு போகலாமா என கேட்க, அமெரிக்காவிலேயே ஒன்று வாங்கிக்கலாம், இங்கேருந்து கொண்டு போறதெல்லாம் கஷ்டம் என்று சொல்லி அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரகு. அது முடிவில்லா ஆரம்பம் போல அமெரிக்கா வந்ததும் தொடங்கியது. அப்பா நாய் வாங்கலானியே எப்போ? நாளுக்கு நாள் இந்த கேள்வி அதிகமானது. ஏதேதோ சமாதானம் சொல்லி பார்த்தால் எதுவும் எடுபடவில்லை. ரமேஷ் கேட்டு ரகுவால் தட்ட முடியாது. மனைவியிடம் பேசினார் ரகு. நாயா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் சுசி. எதிர்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தேட ஆரம்பித்தார். வாங்கினா கோல்டன் டூடில் அல்லது கோல்டன் ரெட்ரீவர் தான். டூடில் அலர்ஜி கிடையாது, ரெட்ரீவர் தான் பெஸ்ட். ரகு, எனக்கு அல்சேஷன் தான் வேணும் என்றாள் சுசி. ஜெர்மன் ஷெப்பர்டா என்றார் ரமேஷ். எங்க தாத்தா அதுதான் வச்சிருந்தார், நாம ரெட்ரீவர் வளர்ப்போம் என்றான் ரகு. போதுமே உங்க தாத்தா கதை, அல்சேஷன் தான். ஆமாம் டேட், ஜெர்மன் ஷெப்பர்டே வாங்கலாம், தே ஆர் ஆசம் என்றான் தன் பங்குக்கு ரமேஷ். பெண்மை வென்றது. பிரீடர் தேர்வு செய்து இன்டர்நெட்டில் நாய்க்குட்டி எப்படி வாங்க வேண்டும் என அலசி ஆராய்ந்து குட்டியை கையில் தூக்கி மல்லாக்க படுக்க வைக்கணுமாம். அது ஒரு செகண்ட் அமைதியா இருந்தா அது ஆல்பா டாக் இல்லை சுசி சொல்ல. கைதட்டி கூப்பிட்டால் நம்மை நோக்கி வர வேண்டும் என்றான் ரகு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு குட்டி நேராக ரமேஷிடம் வந்து வாஞ்சையாய் வாலாட்டி தனது குட்டி காலை தூக்கி அவன் மேல் வைக்க பார்த்தது. ஓ திஸ் இஸ் மை டாக், முடிவானது. லீலா சுசி வைத்த பெயரை பின்மொழிந்தார் ரகு. வீட்டின் பின்புறத்தில் ரமேஷுடன் ஓடி விளையாடியது லீலா. ஒரே சந்தோஷம் ரகுவுக்கு. ராத்திரி கிரேட்டுக்குள்ள விட்டு பிளாங்கெட் போட்டு மூடுங்க, நல்லா தூங்கும், சுசி நெட்டில் படித்ததை தெரிவித்துவிட்டு நித்திரைக்கு போனாள். ஆனால் அன்று இரவு சிவராத்திரி ஆனது. நிறுத்தாமல் அழுதது லீலா. ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் கதறல் அதிகமானது. வெளியில் கூட்டிச் செல்வதும் பின் கிரேட்டில் போடுவதுமாய் இருந்தார் ரகு. இது 4 நாள் தொடர்ந்தது. இரவு நேரம் வழக்கம் போல லீலாவை வெளியில் கூட்டிச் சென்றார். லீலா விளையாட ஆரம்பித்தார். 10 நிமிடம் ஆகியும் வர மனம் இல்லாமல் விளையாட்டை தொடர்ந்தாள். பொறுமையெழுந்த ரகு வேகமாக கழுத்து பட்டையை இழுக்க அந்த சமயம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ட்ரக் வேகமாக அவர்கள் வீட்டை கடந்து கிரீச் சத்தத்துடன் நிறுத்த மிரண்டு அடைக்கலம் தேடி ரகுவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் லீலா. குட்டியை கையில் தூக்கி கொண்டார் ரகு. அன்று முதல் லீலாவின் பயம் ட்ரக் சத்தம் கேட்டால் அதிகமானது. பொதுவாக லீலா மிகவும் புத்திசாலி நாய். ரமேஷை ஒருவரும் நெருங்க விடாது. லீலாவின் திறமையை பார்த்து பக்கத்தை விட்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சர்ச் அண்ட் ரெஸ்கியூ வேலைக்கு பயிற்சி கொடுத்து தேர்விற்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் லீலாவின் பலவீனம் ட்ரக் சத்தம் கேட்டால் பயம். ஆனால் அதே வண்டியை கண்ணால் பார்த்தால் பயமில்லை. இன்று வெள்ளிக்கிழமை குப்பை எடுக்கும் நாள். சுசி கடைக்கு கிளம்பியதும் டேட் வெளியே ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கேன், பதிலுக்கு காத்திராமல் போனான் ரமேஷ். இன்றைக்குள் முடிக்க வேண்டிய அறிவல்களில் மூழ்கினார் ரகு. மறுசுழற்சி குப்பை ட்ரக் வந்து கிரீச் கிரீச் சத்தத்துடன் நின்று ஒவ்வொரு வீட்டிலும் நீல நிற டப்பாவை எடுத்துக்கொண்டு இருந்தார் ஓட்டுநர். லீலா தாவி வந்து முனகளுடன் ரகுவின் நாற்காலிக்கு அடியில் பதுங்கினாள். தவிர்க்க முயன்ற ரகு நாற்காலியை நகர்த்த அவர் மேல் தாவி முகம் புதைத்து நடுக்கம் அதிகமானது லீலாவிற்கு. கோயவே ஆவேசமாக ரகு கத்த லீலாவின் நடுக்கம் அதிகமானது. வால் வளைந்து காது மடங்கி கண்கள் பணிந்து போர் வீரன் நிராயுத பாணியாக நிற்பதை போல் நின்றாள் லீலா. கோ டு யுவர் கிரேட், அடித்தொண்டையிலிருந்து கத்தினார் ரகு. பயத்தில் மெதுவாக அது கிரேட் பக்கம் நகர பிடித்து தள்ளி தாளிட்டார். சிறிது நேரத்தில் மீண்டும் கிரீச் கிரீச். இம்முறை பச்சை நிற குப்பை தொட்டைக்காக லீலா தனது 90 பவுண்ட் பலத்தையும் கொண்டு கிரேட்டை உடைத்து வெளியேறினாள். குட்டியாக இருந்த பொழுது தன்னை தூக்கியதை போல் ரகு தூக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தாவினாள். சற்றும் எதிர்பார்க்காத ரகு நிலை தடுமாறு லீலாவின் கார்கள் லேப்டாப்பின் விசைகளை அழுத்து இரண்டு மூன்று எழுத்துக்கள் உடைந்தன. நகர்த்த முயற்சியில் ரகு குனிய அவர் முகத்தில் கால் பதித்து நகம் முகத்தில் கீறியது. ஆத்திரம் பொங்கிற்று ரகுவிற்கு. போ என்று கத்திக்கொண்டே லீலாவை கீழே தள்ளினார். முடியவில்லை, இன்னும் கோபம் பொங்க, சனீனே போய் தொலை, காலை பிடித்து இழுத்து முதுகில் அறைந்தார். கத்திக்கொண்டே லீலா மீண்டும் அவரிடம் சஞ்சம் ஆனது. அருகில் இருந்த செயினை எடுத்து அடிப்பது போல் ஓங்க நகர்ந்தது லீலா. உடனே இன்னும் கோபமாக கத்திக்கொண்டே செயினை கார்பெட்டில் அடித்தார். ஏற்கனவே பயத்தில் இருந்த லீலாவுக்கு இன்னும் பயம் ஏறியது. செய்வதறியாமல் வீட்டை சுற்றினாள். வீரத்துடன் பாய்ந்து நாயை துரத்தினார் ரகு. லீலா தன்னை ஒன்றும் செய்ய மாட்டாள் என்று தெரிந்து கொண்டு அந்நேரம் சுசி வந்தாள். லீலா சுசியிடம் தஞ்சம். வாமா என்னாச்சு? தாய்ப்பாசம். சனியை கொண்டு போய் வித்துடு, பயந்தாங்குழி, ஒரு வேலை பண்ண முடியல வீட்டில். வீடா இது? ரகு எகிரினார். ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரக் வரும்போது வெளியே போய் லீலாவோட விளையாடினா சரியா போயிருக்கும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் தெளியுது. அதுக்குள்ள மறுபடியுமா? சொல்ல போனா உங்களால தான் அவ இப்படி ஆனா. குட்டியில ட்ரக் வரும்போது கத்தினீங்க, அதுல பயந்தவ தான். முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, சும்மா கழுப்படிச்சுக்கிட்டு. நான் லேட்டா வேணா போயிருப்பேன் கடைக்கு. கோபமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ரகு. மூளை மனைவி சொன்னதின் பொருள் உணர்ந்தது, மனம் மறுத்தது. காரின் கண்ணாடி ஜன்னல்களை இறக்கிவிட்டு ஓட்டினான். ஜில்லென்று காற்று வீச மனது லேசானது. லீலாவின் அப்பாவித்தனம் புரிந்தது. தான் செய்த தவறும் தான். அடுத்த எக்ஸிட்டில் காரை திருப்பி வீட்டுக்கு போனார். மற்றற்ற மகிழ்ச்சியில் தாவினாள் லீலா. ஏதும் நடக்காதது போல் வால் ஆட்டி கீழே விழுந்த கன்னத்தை நக்கி முன்னும் பின்னும் ஓடினாள். மெல்ல குனிந்து தலையை தடவினார் ரகு. ரகுவின் மனத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன. பாசம் என்பது தூய்மையானது. நீ என்னை திட்டினால் நான் உன்னை திட்டுவேன். நீ என்னை அவமதித்தால் நான் பழி வாங்குவேன். நான் உனக்காக எவ்வளவு செய்து இருக்கிறேன், நீ என்ன செய்தாய்? நான் துன்பத்தில் இருந்தபோது கண்டுகொள்ளாத உன்னை நான் ஏன் மதிக்க வேண்டும்? இவையல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது பாசம். நாய் தன் எஜமானரை ஒரு பொழுதும் பழிவாங்க நினைப்பதில்லை. மாறாக எஜமான் தன்னிடம் கோபப்படும்படி தான் நடந்து கொண்டதை நினைத்து சோகப்படும். அடுத்த முறை அந்த தவறை தவிர்க்க பார்க்கும். முடிந்தவரை தான் நேசிக்கும் மனிதர்களை சோதிப்பது வேண்டுமானால் கடவுளின் குணமாக புராணங்கள் சித்தரிக்கலாம். ஆனால் பாசம் என்பது தாய்ப்பால் போன்று தூய்மையானது. நாம் எவரிடம் அதை காட்டுகிறோமோ கணக்கிட முடியாது, கணக்கிடவும் கூடாது. அதை பெறுபவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாது. பெற்றோரை மதிக்காத கேடு கெட்ட பிள்ளைகள் உண்டு. ஆனால் எஜமானரை மதிக்காத நாய் இவ்வுலகில் இல்லை. கோபம் என்பது பாசம் உள்ளவர்களிடம் வரக்கூடாது, வரவும் வராது. லீலாவை போல் லீலா நினைத்திருந்தால் ரகுவை புரட்டி போட்டு இருக்க முடியும். அதற்கான பயிற்சியும் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்திருக்கிறார். ஆனால் லீலா அதற்கான முயற்சி கூட செய்யவில்லை. ரகுவிற்கு பாசத்தின் பண்பு புரிந்தது லீலாவிடமிருந்து. லீலா போதிமரமானது. வெட்கத்தில் தலை குனிந்து மெல்ல தபால் எடுக்க சென்றார் ரகு. லீலா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஹியூமன் ரிமைன்ஸ் அண்ட் டிடெக்ஷன் HRD பிரிவில் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு தபால். ஆனால் ஒரு நிபந்தனை, எஜமானர் இதற்கான தேர்வு எடுக்காததால் பிராணி எங்களிடம் இருக்க வேண்டும். வேண்டுமானால் மாதம் ஒருமுறை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிச் செல்லலாம். விடுப்பில் என எழுதியிருந்தது. நொடியும் யோசிக்காமல் கிழித்தார் தபாலை. லீலா இன்னும் வால் ஆட்டி கொண்டிருந்தது. கம்பீரமாய் காது நிமிர்ந்து நாக்கு தொங்க கண்கள் ஜொலிக்க பாசம் நெகிழ அழைத்தார் லீலாவை. வேலி ஓரத்தில் சிறுவன் ஒருவன் ரமேஷை துரத்தி விளையாட பிடரி சிலிர்த்து நான்கு கால் பாய்ச்சலில் அடி வயிற்றில் உருமலுடன் குறைத்து கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தது லீலா. மேசையில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் தெய்வத்தின் குரல் புத்தகம் திறந்து இருந்தது. ஒருவனை பாவி என்று வெறுக்கும் போது நாம் பாவமே செய்யாதவர்களா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பாவச் செயல்களை செய்யாவிட்டால் மனதிலாவது நினைக்கத்தான் செய்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம் கோபத்தால் எதிராளியின் குணத்தை மாற்ற முடியாது. இருவருக்கும் இடையே மேலும் கோபம் வளரத்தான் செய்யும். கோபத்தால் ஒருவரை பணிய செய்வதில் நமக்கு பெருமை இல்லை. அன்பால் குறையை திருத்தி நல்வழிப்படுத்துவதே சிறந்தது. This I dedicate to the heroic canines of 9/11. During the chaos of the 9/11 attacks, where almost 3,000 people died, nearly 100 loyal search and rescue dogs and their brave owners scored ground zero for survivors. Many loyal dogs sacrificed their lives. Now, 12 years on,
Just 12 of these heroic canines are alive today and I salute them.
ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்,
பாஸ்டன்.